நமஸ்காரம். சனாதன தர்மத்தின் சாஸ்திர நூல்கள், அவை நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான வழிகாட்டிகள். அவை எதையும் இப்படித்தான் என்று மட்டும் சொல்லாது, அவரவருக்கு தகுந்தா போலே எப்படி கடைபிடிக்க முடியுமோ அப்படி வழிமுறைகளை காட்டும். காலத்துக்கு தகுந்து சொல்லும், ஒரு தனி மனிதனுக்கு தகுந்து சொல்லும், இடத்துக்கு தகுந்தா போலே சொல்லும். இதை சொன்னவுடன் அப்படி என்றால் சாஸ்திரங்கள் மாற்றிக்கொண்டே இருக்குமா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு நாளும் மாறாது. ஆனால் அந்த மாறாதுன்னு நான் சொல்லும்போது, எல்லா மாறுதல்களும் என்றோ எப்போதோ அதற்குள்ளேயே எழுதப்பட்டு விட்டன. மாறுதல்கள் அதில் இருக்கும், ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு எழுத்தை கூட நாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்காது. கிருதயுகத்தில் எப்படி இருக்க வேண்டும், திரேதாயுகத்தில் சட்டங்கள் என்ன, துவாபரயுகத்தில் எப்படி, கலியுகத்தில் இப்படி, அனைத்தும் என்றோ எழுதப்பட்டு விட்டது. அவ்வப்போது அந்தந்த யுகம் பிறந்த பிற்பாடு அதை மாற்றி எழுதினால்தான் முக்காலம் தெரியாமல் எழுதுகிறார்கள்னு பொருள். அப்போதுதான் சந்தர்ப்பத்துக்கு தகுந்து மாற்றிவிட்டனர் என்கிற குற்றச்சாட்டு எழும். அப்படி செய்யவில்லை, என்றோ எழுதப்பட்டதுதான் ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும். கல்பசூத்திரமோ தர்மசாஸ்திரங்களோ எல்லாமே எப்போதோ எழுதப்பட்டு விட்டன. ஆனால் அது எந்த காலத்துக்கும் பொருத்தமுடையவையாக உள்ளன. இதில் ஆச்சரியம், எந்தெந்த வருஷத்தில் இனி வரப்போகும் ஆண்டுகளில் கூட அரசாங்கத்திலிருந்து சட்டத்திட்டங்கள் போடப்பட்டாலும் அதற்கும் தகுந்து அதையும் ஒப்புக்கொண்டு நடக்கிறா போலேதான் இந்த சனாதன தர்மம் உள்ளது. இதுவரை அது நடந்தும் வந்திருக்கிறது. எல்லா சட்ட திட்டங்களையும் மதிக்கும் வகையில்தான் நடந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது இனிமேலும் நடக்கும். இது எப்படி சாத்தியமாகிறது? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நாம் எல்லாவற்றுக்குமே ஒன்று உண்டு, ரெண்டு இல்லை என்றுதான் பதில் நினைக்கிறோம். அப்படி சொன்னால்தான் உண்மைன்னு நினைக்கிறோம். அப்படி உலகில் நடக்காது. எல்லாவிடத்துக்கும் அது பதில் ஆகாது. இப்போதே எடுத்துக்கொள்வோம், தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அரசாங்கத்திலிருந்து போட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும் சொல்லவில்லை. சொல்ல முடியுமா என்பதும் தெரியாது. போட்டுக்கொள்ளக் கூடாது என்று தடுக்கவும் இல்லை. இது சரியா என்று சட்டென்று மேலோட்டமா கேட்க தோன்றும். இது என்ன பதில்? போட்டுக்கொள் என்று நிர்பந்தப்படுத்தவும் மாட்டேன், போட்டுக் கொள்ளாவிட்டால் ஏன் என்று கேட்கவும் மாட்டேன், போட்டுக் கொள்ளாதே என்று சொல்லவும் மாட்டேன். இப்படித்தான் நிலை. பலதிலும் இதுதான் நிலை. இந்த நிலையில் எந்த தவறும் இல்லை. ஏனெனில் வாழ்க்கை உயிர் அரசாங்கத்தது அல்ல, என்னுடையது. நான் தான் முடிவெடுத்தாக வேண்டும். அதேபோல தர்மசாஸ்திரங்களும் நான் தான் முடிவெடுக்க வேண்டும் எதிர்பார்க்கும். பூணூல் போடுவதற்கு வயதென்ன? ஒரே வயதை சொல்லி முடிக்க வேண்டும் அல்லவா? இந்த வயதில் போட்டால் போடு, இல்லை என்றால் இல்லை, இல்லை என்றால் இத்தனை பாவம். அப்படி சொல்லாது. சிராதம் பண்ண வேண்டும் தாய் தந்தையருக்கு. இப்படித்தான் என்று ஒரு வகை சொல்லாது, ஏழு எட்டு வகை சிராதங்கள் இருக்கின்றன. ஏன் இப்படி இப்படி இறக்கி இறக்கி மாற்றி நீர்த்து போக சொல்ல வேண்டுமா என்றால், எதையுமே சாஸ்திரங்கள் உத்தம பட்சம், மத்தியம பட்சம், அதம பட்சம்னு சொல்லும். உத்தம பட்சம்னால் இதுதான் உயர்ந்த வழி, மத்தியம பட்சம் நடுவான வழி, அதம பட்சம் தாழ்ந்த வழி, ஆனா அதுவும் வழிதான். ஒரு நெடுஞ்சாலையில் போகும்போதே இந்த வழி அந்த வழி அந்த வழி, நம்முடைய கைபேசியை தட்டினோம் என்றால் இந்த வழி போனால் இத்தனை நேரம், இந்த வழி போனால் இத்தனை ரூபாய் கட்ட வேண்டும், இந்த வழி போனால் டிராபிக் அதிகம், எல்லாமே சொல்லுகிறது. ஏன் ஒரே வழி காட்டி விட்டு போகக்கூடாதா? ஆகையாலே இந்த நாளில் மனித தனி மனித சுதந்திரத்தை பத்தி பேசுகிறோமே, அதை அவ்வளவு தூரம் மதித்தவை தர்மசாஸ்திரங்கள். அதனால்தான் எல்லாவற்றுக்கும் பல வழிகளை காட்டுகின்றன. ஒரே வழிதான் இல்லை என்றால் வழியே இல்லை. அப்படி என்னைக்குமே சனாதன தர்மம் சொல்லாது. அது சொல்லாதபடியால் தான் இன்று வரை என்ன புதுசு புதுசாக சட்டத்திட்டங்கள் வந்தாலும் அதையும் அழகாக ஏற்க முடிகிறது, எதையும் சகித்துக் கொள்ள முடிகிறது, எல்லாரோடும் கூடி வாழ முடிகிறது. ஆனால் அந்தோ இப்படி சொல்லப்பட்டிருப்பதையே குற்றமாக பார்க்கிறார்கள். அதென்ன, நேர்மையாக இருந்தால் ஒன்று இரண்டு உண்டு இல்லை என்று சொல்ல வேண்டும்னால் என்னாகும்? ஒரு குழந்தை 90 வாங்கினால்தான் பள்ளி படிப்பே, 90 வாங்கவில்லை என்றால் கிடையாது என்று சொல்லிவிட்டால் அந்த குழந்தை படிக்காது. அதனால் எதற்கும் ஒரே பதிலாக இப்படி சொல்ல முடியாது. ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் போய் கேட்டுகிறார், நான் சினிமா போகட்டுமா வேண்டாமா? தகப்பனார் பதில் சொன்னார், போய் என்று நான் சொல்ல மாட்டேன், நீ போய்விட்டு வந்தால் ஏன் போய் வந்தாய்னு கேட்க மாட்டேன். இது என்ன பதில், நியாயமா? ஒண்ணு அப்பா பார்த்து போகணும்னு சொல்லட்டும், இல்ல போகக்கூடாதுன்னு சொல்லட்டும், இப்படி போய் பதிலானால் அவர் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். அவருக்கு போவதில் விருப்பம் இல்லை, அதனால் தான் போ என்று சொல்லவில்லை. பிள்ளையின் முடிவுக்கு விட்டுவிட்டார். போ என்று நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னபடியால் எனக்கு விருப்பம் இல்லை என்பதை சொல்லிவிட்டார். ஆனால் பையனுடைய சுவாதந்திரியம், தனி மனித சுதந்திரத்தை மதித்தாக வேண்டுமே, அதுதான் நம் தர்மம் கத்துக் கொடுத்திருக்கிறது. ஆகவே நீ உன் சுவாதந்திரத்தை பயன்படுத்தி முடிவெடுத்து போய்விட்டு வந்தால் அதையும் தப்பாக சொல்ல மாட்டேன். இதுதான் நம் தர்மம். இதை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன வளவழா கொழகொழா என்று பேசுகிறதே என்று சொல்ல தோணும். ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால்தான் இதன் உண்மை புரியும். அதே போல இப்போதும் பாருங்கள், இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டே ஆக வேண்டும். போட்டுக்கொள்ளலாம், போட்டுக்கொள்ளுங்கள், அவசியம் செய்யுங்கள் என்றுதான் அரசாங்கம் சொல்ல முடியும். ஏனெனில் உயிர் அரசாங்கத்தது அல்ல, நான் தான் முடிவெடுத்தாக வேண்டும், இல்ல நிச்சயம் அதை பண்ணியாக வேண்டும்னு சொன்னால் அது எப்படி நீ பண்ண சொல்லலாம், முடியாது என்று நீதிமன்றத்துக்கு செல்வோம். அதே சமயத்தில் போட்டுக் கொள்ளாதேன்னு சொல்லுமா? பலரும் விருப்பம் இருப்பவர்களுக்கு இழந்து போவார்களே, அதனால் அதையும் சொல்லாது. நீங்கள் பல கேள்விகள் இதே போல அடுக்கிக் கொண்டே போகலாம், அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் வரும், செய் என்று வலியுறுத்தவும் இல்லை, செய்யாதே என்று தடுக்கவும் இல்லை. இது மேண்டேட்டரி என்னும் சொல்லப்படவில்லை, இது புரோஹிபிட் என்னும் சொல்லப்படவில்லை. இந்த ரெண்டுமே சொல்லாதது தவறல்லவா? இந்த அணுகுமுறை சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக. எந்த வயதில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லும் சொல்லும், நீ இப்பத்தான் பண்ணித்தான் ஆகணும்னு எதுவும் சொல்லாது, அது அவரவர் முடிவு. சரி நான் என் விருப்பத்துக்கு பண்ணி கொண்டால் கேட்குமா? சொல்லாது. அது உன் முடிவு. ஒரே வயதில் தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டுமா? இல்லை. இப்படி பண்ணினால் உத்தம பட்சம், இப்படி பண்ணினால் மத்தியம பட்சம், இப்படி செய்தால் அதம பட்சம். ஆனால் பார், இதுதான் உனக்கு வழிகாட்டுதல், நீ முடிவெடுப்பாய். இதை விட யாரு சுதந்திரத்தன்மையையும் சகிப்புத்தன்மையையும் சொல்லிக் கொடுப்பார்கள்? ஆகவே இந்த தர்மத்தினுடைய அடிப்படை இது எப்படி அணுகுகிறது? இது வெறும் வெட்டு ஒன்று தொண்டு ஒன்று கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்றால் எவ்வளவை அந்த மாதிரி செய்ய முடியும்? ஆனால்தான் கண்ணன் கீதையில் சொல்லும்போது, திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, வேதத்தில் முக்குணத்தவர்களுக்கும் சொல்லி இருக்கிறேன், யாருக்கும் வேதங்கள் நல்லது சொல்லும். அதனால்தான் அதை குற்றம் சொல்லவும் முடியாது. காலத்துக்கு தகுந்து பச்சோந்தியாக மாறிவிட்டது என்று ஒரு நாளும் குற்றச்சாட்டு முடியாது. ஏனால் அது அப்பப்பொழுது எழுதப்படவில்லை, என்றோ கொடுக்கப்பட்டது, ஒரு புருஷன் வாயால் வந்ததில்லை, அனாதிகாலமாக உள்ளது. ஆனால் எந்த காலத்துக்கும் வேண்டியதும் தன்னுள் கொண்டிருக்கிறது. அதை விட என்ன செய்ய முடியும்? மனிதர்கள் வேறுபட்டவர்கள், டைவர்சிட்டியை ஒத்துக்கொண்டாக வேண்டும். அந்த டைவர்சிட்டி சாஸ்திரத்தில் உள்ளது. ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி, சோசியல் டைவர்சிட்டி எத்தனையோ இருக்கிறதே, அது அத்தனையும் உள்ளே இருந்தால் நிச்சயமாக ஆம் இல்லை என்கிற பதில் மட்டும் சொல்ல முடியாது. அவரவருக்கு தகுந்துதான் சொல்லியாக வேண்டும். நம் குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். இதுக்கான ஒன்று இப்படி ஒன்று அப்படி என்றா பிள்ளை பெண்கள் இடத்துல நடக்க முடியும்? அப்படியா மாமனார் மாமியார் இடத்துல நடக்க முடியும்? தந்தையினிடத்தில் நடக்க முடியுமா? முடியாது. எதையும் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்துதான் நடக்க முடியும். சிறு பிள்ளைகளை நடத்துவது வேறே, நடுவயதனை நடத்துவது வேறே, வயதானால் நடப்பது வேறே, அத்தனையும் வேறே. அதுதான் டைவர்சிட்டி, அதுதான் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. அதை இந்த தர்மசாஸ்திரம் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனுடைய மதிப்பு தெரிந்து புரிந்து கொண்டு நடப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.